மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் திரு எஸ் சசிகுமார், சௌதம் தமிழ் மகாவித்யாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் உவமாகாண கல்வி திணைக்களமும் பண்டாரவளை கல்விப்பணிமனையும் ஊவா சமூக வானொலியும் இணைந்து நடாத்தும் ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை கல்விப்பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இனி நாம் விடயத்திற்கு செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடத்தலைப்பானது தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கான கணித பாடத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் என்ற பாட அலகாகும். சரி மாணவர்களே, கற்றலுக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களது கற்றல் ஆவணங்களான பென்சில், கொப்பி என்பவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, பணக் கொடுக்கல் வாங்கல் என்ற பாட தலைப்பின் கீழ் பார்ப்பதற்கு முன்பதாக பணம் தொடர்பாக நாம் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பான சில விடயங்களை பார்த்துவிட்டு அடுத்த விடயத்திற்குள் செல்வோம். அந்த வகையில் பணம் என்பது எமது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் பணத்தை பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் இந்த பணமானது நாணய குற்றிகளாகவும் காசு தாள்களாகவும் அச்சிடப்பட்டு காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த நாணய தாள்களையும் நாணய குற்றிகளையும் அச்சடிக்கின்ற வங்கி எது என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அதனை கட்டாயமாக நாம் தெரிந்திருத்தல் வேண்டும். இலங்கையில் புழக்கத்தில் இருக்கின்ற நாணய தாள்களையும் நாணய குற்றிகளையும் அச்சிட்டு வெளியிடுகின்ற வங்கி இலங்கை மத்திய வங்கி ஆகும். அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கி என்ற பெயர் ஒவ்வொரு நாணய குற்றியிலும் ஒவ்வொரு நாணயத்தாளிலும் அச்சிடப்பட்டு காணப்படுகின்றன. இதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, தற்போது புழக்கத்தில் இருக்கின்ற நாணயத்தாள்கள் நாணய குற்றிகள் தொடர்பான சில விடயங்களை அடுத்ததாக பார்ப்போம். அந்த வகையில் தற்போது புழக்கத்தில் இருக்கின்ற நாணயத்தாள்களில் பெறுமதி கூடிய நாணயத்தாளாக ரூபா 5000 காணப்படுகின்றது. அதேபோல பெறுமதி குறைந்த நாணயத்தாளாக ரூபாய் 20 காணப்படுகின்றது. ஆனால் இதற்கு முன்பதாக ரூபாய் 10 நாணயத்தால் காணப்பட்டது. தற்போது அதன் பாவனை இல்லாமல் போக புழக்கத்தில் இருக்கின்ற நாணயத்தாள்களில் மிகவும் குறைந்த பெறுமதியுடைய நாணயத்தாளாக ரூபாய் 20 காணப்படுகின்றது. அதேபோல பெறுமதி கூடிய நாணய குற்றி எது என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். ஆம் மாணவர்களே, பெறுமதி கூடிய நாணய குற்றியாக ரூபா 10 காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இன்னும் ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அதாவது, தற்போது புழக்கத்தில் இருக்கின்ற நாணய தாள்களில் கையொப்பமிடும் இருவரும் யாவர் என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அந்த வகையில் இதனையும் நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இலங்கையில் புழக்கத்தில் இருக்கின்ற நாணய தாள்களில் நிதியமைச்சரும் மத்திய வங்கி ஆளுநரும் கையொப்பமிட்டிருப்பார்கள். ஆகவே உங்களுக்கு இவ்வாறு ஒரு வினா வழங்கப்பட்டால் அதற்கு விடையாக மத்திய வங்கி ஆளுநர், நிதியமைச்சர் என்ற விடையினை நீங்கள் தெரிவு செய்யலாம். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக தற்போது பயன்பாட்டில் உள்ள நாணய குற்றிகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அந்த வகையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள நாணய குற்றிகளில் 25%, 50%, 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய் போன்ற நாணய குற்றிகள் புழக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல தற்போது பயன்பாட்டிலுள்ள நாணய தாள்களாக 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், அத்தோடு 5000 ரூபாய் போன்ற நாணய தாள்களும் காணப்படுகின்றன. அந்த வகையில் 6 நாணய தாள்கள் தற்போது பயன்பாட்டில் காணப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, தற்போது பயன்பாட்டில் உள்ள நாணய தாள்கள், நாணய குற்றிகள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். மேலும் நீங்கள் அந்த நாணய தாள்களின் நிறங்கள் போன்றவற்றையும் அறிந்திருத்தல் வேண்டும். அதேபோல அந்த நாணய தாள்களில் அச்சிடப்பட்டுள்ள படங்கள் தொடர்பான விளக்கத்தையும் நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும். உதாரணமாக 20 ரூபாயினை எடுத்துக்கொண்டால் அந்த 20 ரூபாயின் நிறம் என்ன என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தற்போது பயன்பாட்டில் உள்ள 20 ரூபாயின் நிறமானது இளஞ்சிவப்பு நிறமாக காணப்படுகின்றது. அதேபோல அந்த 20 ரூபாய் நாணயத்தாளில் கொழும்பு துறைமுகத்தின் படம் அச்சிடப்பட்டுள்ளது. ஆகவே உங்களுக்கு இவ்வாறு ஒரு வினா வழங்கப்படலாம். அதாவது, கொழும்பு துறைமுகத்தின் படம் அச்சிடப்பட்டுள்ள நாணய தாள் எது என்றொரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். ஆகவே அதற்கான விடை ₹20 நாணயத்தாள் ஆகும். அதேபோல 20 ரூபாய் நாணயத்தாளில் காணப்படுகின்ற துறைமுகம் எது என்று ஒரு வினாவும் வழங்கப்படலாம். அதற்கான விடையாக கொழும்பு துறைமுகம் என்ற விடையினை நீங்கள் தெரிவு செய்யலாம். ஆம் மாணவர்களே, அதேபோல இன்னும் ஒரு நாணயத்தாள் பற்றி பார்ப்போம். மண்ணம்பிட்டிய பாலம் அச்சிடப்பட்டு காணப்படுகின்ற நாணயத்தாள் எது என்றும் ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். மண்ணம்பிட்டிய பாலம் அச்சிடப்பட்டுள்ள நாணயத்தாளாக ₹50 காணப்படுகின்றது. 50 ரூபாய் நாணயத்தாளில்தான் மண்ணம்பிட்டிய பாலமும் எல்லையில் காணப்படுகின்ற 9 அரைவட்ட பாலமும் காணப்படுகின்றது. அதேபோல ரம்புட சுரங்கப்பாதை அச்சிடப்பட்டுள்ள நாணயத்தாள் எது என்றொரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். ரம்புட சுரங்கப்பாதை அச்சிடப்பட்டு காணப்படுகின்ற நாணயத்தாளாக ரூபாய் 1000 காணப்படுகின்றது. அதேபோல அந்த 1000 ரூபாயின் நிறம் என்ன என்றும் ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். புழக்கத்தில் இருக்கின்ற 1000 ரூபாய் நாணயத்தாளின் நிறமானது பச்சை நிறமாகும். அதேபோல புழக்கத்தில் இருக்கின்ற 50 ரூபாய் நாணயத்தாளின் நிறமானது நீல நிறமாகும். தற்போது நாம் பார்த்த உதாரணத்திலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனில், ஒரு நாணயத்தாளினை எடுத்துக்கொண்டால் அந்த நாணயத்தாளின் நிறம் என்ன, அந்த நாணயத்தாளில் கையொப்பமிட்டிருக்கின்ற இருவரினதும் பதவிகள் என்ன, அந்த நாணயத்தாள்களில் அச்சிடப்பட்டுள்ள இடங்கள் எவை போன்ற விடயங்களையும் நீங்கள் நன்றாக அறிந்திருத்தல் வேண்டும். தற்போது உதாரணத்திற்கு நான் சில விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். மேலதிக தகவல்களை நீங்கள் அந்த நாணய குற்றிகளை பார்ப்பதன் ஊடாகவும் பயிற்சி புத்தகங்களின் ஊடாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, இதுவரை நேரமும் நாம் தற்போது புழக்கத்தில் இருக்கின்ற நாணய குற்றிகள், நாணய தாள்கள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். தற்போது தரம் 4 நீங்கள் படித்திருப்பீர்கள், கடையில் பொருளொன்றை கொள்வனவு செய்த பின்னர் அதனை செலுத்துகின்ற முறைகள் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் தற்போது நான் உங்களுக்கு பொருளொன்றின் விலையினை கூறுகின்றேன். அதனை செலுத்தக்கூடிய முறையினை நீங்கள் கணிப்பிட்டு பாருங்கள். அந்த வகையில் நீங்கள் கடைக்கு சென்று ரூபாய் 18 பெறுமதியான கொப்பியொன்றினை வாங்குகின்றீர்கள். அதற்கு செலுத்த வேண்டிய நாணயத்தாள்கள், நாணய குற்றிகளை குறிப்பிடுக என்றொரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் நீங்கள் எவ்வாறு செலுத்துவீர்கள்? அந்த கொப்பியின் விலை ரூபாய் 18. ஆகவே நாம் செலுத்த வேண்டிய நாணய குற்றிகள் ரூபாய் 10, ரூபாய் 5, ரூபாய் 2, ரூபாய் 1. ஆகவே 10 ரூபாயுடன் 5 ரூபாயை கூட்டினால் 15 ரூபாய், 15 ரூபாயுடன் 2 ரூபாயை கூட்டினால் 17 ரூபாய், 17 ரூபாயுடன் 1 ரூபாயினை கூட்டினால் 18 ரூபாய். ஆகவே 4 நாணய குற்றிகளின் ஊடாக அந்த 18 ரூபாயினை நாம் செலுத்தலாம். அதேபோல இன்னும் ஒரு முறையினை குறிப்பிடுக என்றொரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதனை வேறு விதமாகவும் நாம் எழுதலாம். ரூபாய் 10, அதாவது 10 ரூபாயில் 1, 2 ரூபாயில் 4 செலுத்தினால் 18 ரூபாய் பெறப்படும். ஆகவே 10 ரூபாயில் 1, 2 ரூபாயில் 4 செலுத்தலாம். அதேபோல இன்னுமொரு பொருளினை நீங்கள் பெறுகின்றீர்கள், அதனது பெறுமதியாக ரூபாய் 175 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் எவ்வாறு செலுத்துவீர்கள்? முதலாவதாக பார்க்க வேண்டும், 175 நாணயத்தாள்கள் இருக்கின்றனவா? பெறுமதி கூடிய நாணயத்தாள் எது இருக்கின்றது 175 விட குறைவாக? ஆகவே ரூபாய் 100 ரூபாய் நாணயத்தாள் இருக்கின்றது. முதலாவதாக 100 ரூபாயினை எழுதிக் கொள்கின்றோம். அடுத்து மீதமாக 75 ரூபாய் இருக்கும். அந்த 75 ரூபாயில் 75 ரூபாயை விட குறைந்த நாணயத்தால் எது? 50 ரூபாய். ஆகவே 50 ரூபாயினையும் எழுதிக் கொள்கின்றோம். தற்போது 100 ரூபாயும் 50 ரூபாயையும் கூட்டும் போது 150 ரூபாய் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 25 ரூபாவினை செலுத்த வேண்டும். அதற்கு 20 ரூபாய் ஒன்றினையும் 5 ரூபாய் ஒன்றினையும் செலுத்துகின்றோம். ஆகவே மொத்தமாக 175 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயங்களுக்கு செல்வோம். நீங்கள் கடைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயங்களை தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் உதாரணமாக ரூபாய் 35க்கு ஒரு பயிற்சி கொப்பியும் ரூபாய் 12% 50க்கு ஒரு பேனையையும் வாங்கினீர்களாயின் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அதற்கான விடையை காண்பதற்கு நாம் அந்த இரண்டு பணத்தொகைகளையும் கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டுவதனூடாக செலுத்த வேண்டிய முழு பணத்தொகையை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே பயிற்சி கொப்பியின் விலை ரூபாய் 35, அதனுடன் பேனையின் விலையை கூட்ட வேண்டும். பேனையின் விலையானது ரூபாய் 12% 50. ஆகவே இடப்பெருமானத்திற்கு அமைவாக நாணயத்தின் பெறுமதிகளை எழுதிவிட்டு கூட்டும்போது, அதாவது 35 ரூபாயுடன் 12% 50 கூட்டும் போது ரூபாய் 47% 50 விடையாக பெறப்படும். ஆகவே அந்த பயிற்சி கொப்பியினையும் பேனையினையும் வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய பணத்தொகையானது 47 ரூபாய் 50 சதம். ஆம் மாணவர்களே, இதனை நாம் கொப்பியில் எழுதாது மனக்கணிதமாகவும் கூட்டி விடையை பெறலாம். அந்த வகையில் விலை கூடிய பொருளில் இருந்து விலை குறைவான பொருளின் விலை வரை முன்னோக்கி எண்ணியவாறு கூட்டுதல் வேண்டும். அதாவது முதலில் 35 ரூபாயுடன் 10 ரூபாயை கூட்டுவதால் ரூபாய் 45 கிடைக்கும். மீண்டும் 45 ரூபாயுடன் 2 ரூபாயை கூட்டினால் 47 ரூபாய் பெறப்படும். அத்துடன் 50% கூட்டினால் 47 ரூபாய் 50 சதம் விடையாக கிடைக்கும். ஆகவே மனக்கணிதத்தினூடாகவும் இவ்வாறான வினாக்களுக்கு விடையை கண்டறியலாம். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக விலைப்பட்டியல் ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டு அது தொடர்பான சில வினாக்களும் உங்களுக்கு வழங்கப்படலாம். அந்த வகையில் தற்போது நான் கூறுகின்ற விலைப்பட்டியலினை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பயிற்சி கொப்பி ஒன்றின் விலை ரூபாய் 35, பென்சில் ஒன்றின் விலை ரூபாய் 6% 50, பேனையொன்றின் விலை ரூபாய் 12% 50, அளிரபர் ஒன்றின் விலை ரூபாய் 15% 25, நிறப்பென்சில் பெட்டி ஒன்றின் விலை ரூபாய் 64 75%. இவ்வாறு விலைப்பட்டியல் ஒன்றினை உங்களுக்கு வழங்கிவிட்டு அதனை வைத்துக் கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விடையெழுதுக என்றொரு பயிற்சி வழங்கப்படுகின்றது எனின் அதனை நீங்கள் பயன்படுத்தி வினாக்களுக்கு விடையெழுத வேண்டும். அந்த வகையில் தற்போது நான் ஒரு வினாவினை உங்களுக்கு கூறுகின்றேன். அதற்கான விடையினை நீங்கள் கண்டறியுங்கள். ஒரு பென்சிலும் ஒரு பேனையும் வாங்கினால் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவோ. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு பென்சிலும் ஒரு பேனையும் வாங்கினால் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவோ. ஆகவே உங்களுக்கு தெரியும், ஒரு பென்சிலின் விலை ₹6.50. அதேபோல ஒரு பேனையின் விலை ₹12.50. அதாவது ₹12.50. அது இரண்டையும் எழுதிவிட்டு அதனை கூட்டுதல் வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது உங்களுக்கு விடையாக ₹19 கிடைக்கும். ஆகவே ஒரு பென்சிலையும் ஒரு பேனையையும் வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய பணத்தொகையானது ₹19 ஆகும். இதனை மனக்கணிதத்தில் காண்பதற்கு ₹12.50 ₹6 கூட்டும் போது ₹18.50 கிடைக்கப்பெறும். அதனுடன் 50% கூட்டும் போது விடையாக ₹19 கிடைக்கப்பெறும். ஆகவே அந்த இரண்டு பொருட்களையும் வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய முழு தொகையானது ₹19 ஆகும். ஆம் மாணவர்களே, அதேபோல நான் மேலே குறிப்பிட்ட அந்த விலைப்பட்டியலினை பார்த்து இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். அந்த வினாவுக்கான விடையை நீங்களும் கண்டறிவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் அடுத்த வினாவாக, ஒரு பயிற்சி கோப்பியும் ஒரு நிறப்பென்சில் பெட்டியும் வாங்கினால் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு பயிற்சி கோப்பியும் ஒரு நிறப்பென்சில் பெட்டியும் வாங்கினால் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு. ஆம் மாணவர்களே, மேலே அந்த விலைப்பட்டியலில் பயிற்சி கோப்பியின் விலையாக ₹35 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 35 நிறப்பென்சில் பெட்டியின் விலையினை கூட்ட வேண்டும். நிறப்பென்சில் பெட்டி ஒன்றின் விலையானது விலைப்பட்டியலில் ₹64.75 என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ₹35 ₹64.75 கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது எமக்கு விடையாக ₹99.75 பெறப்படும். ஆகவே ₹99.75 நாம் செலுத்த வேண்டும். இவ்வாறு விலைப்பட்டியல் தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் போது பொருட்களின் எண்ணிக்கையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பென்சிலின் விலை உங்களுக்கு விலைப்பட்டியலில் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் வினாவில் இரண்டு பென்சில்கள் என்று வினவப்படலாம். ஆகவே அறிவுறுத்தல்களை கவனமாக வாசித்து அதன் பிறகு செய்வதன் ஊடாக இவ்வாறான பிழைகளை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக நாம் மீதி பணத்தை கணித்தல் தொடர்பான சில விடயங்களுக்குள் செல்வோம். அந்த வகையில் நான் கூறுகின்ற வினாக்களுக்கு மனக்கணிதத்தினூடாக நீங்கள் விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ரூபா 8 பெறுமதியான ஒரு பென்சிலை வாங்குவதற்கு ரூபா 10 நாணய குற்றி ஒன்றினை கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம் எவ்வளவு? 8 ரூபாய் பெறுமதியான பென்சில் ஒன்றினை வாங்குவதற்காக ரூபா 10 நாணய குற்றி ஒன்றினை கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம் எவ்வளவு? ஆகவே 10 8 கழிக்க வேண்டும். 8 ரூபாயினை கழித்தால் விடை 2. ஆகவே கிடைக்கும் மீதி பணமானது ரூபாய் 2 ஆகும். அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். ரூபா 8 பெறுமதியான ஒரு பென்சிலும் ரூபாய் 12 பெறுமதியான ஒரு பேனையையும் வாங்கினால் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு என்று ஒரு வினா வந்தால் இதற்கு விடையாக நீங்கள் எதனை கூறுவீர்கள்? 12 ரூபாய் பெறுமதியான ஒரு பேனையும் 8 ரூபாய் பெறுமதியான ஒரு பென்சிலும். ஆகவே 12 8 கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது விடையாக 20 பெறப்படும். அதற்காக நீங்கள் 50 ரூபாய் நாணயத்தாளினை கொடுத்தால் மீதி பணமாக உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஆகவே 50 ரூபாயிலிருந்து 20 ரூபாயினை கழிக்க வேண்டும். அப்போது மீதி பணத்தினை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே 50 20 கழிக்கும் போது 30 பெறப்படும். உங்களுக்கு மீதி பணமாக ரூபாய் 30 கிடைக்க பெறும். ஆமாம் மாணவர்களே, இதே போல மீதி பணத்தினை காண்பதற்கு இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம். சுதன் ரூபாய் 65 பெறுமதியான நிற பென்சில் பெட்டியொன்றை வாங்குவதற்காக ரூபாய் 100 நாணயத்தாளொன்றை கொடுத்தான், அவனுக்கு கிடைத்த மீதி பணம் எவ்வளவு என்றொரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதனை நாம் எவ்வாறு காணலாம்? அந்த வகையில் இடப்பெருமானத்திற்கு அமைவாக ரூபாய் 100 எழுதிக் கொள்கின்றோம். அதிலிருந்து 65 ரூபாயினை நாம் கழிக்கப் போகின்றோம். அவ்வாறு கழிக்கும் போது விடையாக 35 ரூபாய் பெறப்படும். ஆகவே அவனுக்கு கிடைத்த மீதி பணமானது ரூபாய் 35 ஆகும். ஆம் மாணவர்களே, இதனை நாம் மனக்கணிதத்தினூடாகவும் கண்டறியலாம். பொருளின் பெறுமதி 65 ரூபாய். ஆகவே 65 10 கூட்டினால் 75, 75 10 கூட்டினால் 85, 85 10 கூட்டினால் 95, 95 5 கூட்டினால் 100. ஆகவே 35 ரூபாய் எமக்கு மீதி பணமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நாம் மனக்கணிதத்தினூடாகவும் கண்டறியலாம். ஆம் மாணவர்களே, அதே போல ரூபாய் 65 நிற பென்சில் பெட்டியொன்று வாங்குவதற்காக 500 ரூபாய் நாணயத்தாளொன்றை கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம் எவ்வளவு என்றொரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். ஆகவே 500 ரூபாயிலிருந்து 65 ரூபாயினை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது 435 ரூபாய் விடையாக பெறப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் இடப்பெருமானத்திற்கு அமைவாக இலக்கங்களை எழுதிவிட்டு கழிப்பதன் ஊடாக விடையினை கண்டறியலாம். அது அல்லாமல் மனக்கணிதத்தின் ஊடாகவும் இவ்வாறான வினாக்களுக்கு விடையினை கண்டறியலாம். அந்த வகையில் 65 100 வரை எண்ணுகின்றோம். 75, 85, 95, 100. ஆகவே 100 ரூபாயை கொடுத்தால் 35 ரூபாய் கிடைக்கும். 100 to 500 வரை 400 ரூபாய்கள் இருக்கின்றது. ஆகவே 400 உடன் 35 கூட்டும் போது 435 ரூபாய் பெறப்படும். ஆகவே 65 ரூபாய்க்கு நிற பென்சில் பெட்டியொன்றை வாங்கி 500 ரூபாய் நாணயத்தால் ஒன்றை கொடுக்கும் போது மீதி பணமாக 435 ரூபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கணிக்க முடியும். ஆம் மாணவர்களே, இதுவரையில் நாம் தற்போது புழக்கத்தில் இருக்கின்ற நாணயத்தாள்கள், நாணய குற்றிகள், அதுபோல பண கொடுக்கல் வாங்கல்களில் கூட்டல் கழித்தல் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரசினங்களில் பெருக்கல் வகுத்தல் தொடர்பான பிரசினங்களுக்குள் செல்வோம். அந்த வகையில் உதாரணமாக மிக இலகுவான ஒரு வினா ஒன்றிற்குள் செல்வோம். ஒரு அளிரப்பரின் விலை ரூபாய் 12 ஆகும். அவ்வாறான 5 அளிரப்பர்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செலுத்த வேண்டிய பணத்தொகை யாது என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? 12 ஐ 5 ஆல் பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு பெருக்கும்போது 12 ஐ 5 ஆல் பெருக்கினால் 60 விடையாக பெறப்படும். ஆகவே 5 அளிரப்பர்களின் மொத்த விலையானது ரூபாய் 60 ஆகும். இதற்கு நீங்கள் வாய்ப்பாடுகளை மனனம் செய்து வைத்திருத்தல் மிகவும் அவசியமாகும். ஆகவே தினமும் வாய்ப்பாடுகளை பாடமாக்குவதில் கவனம் செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, அதேபோல இன்னுமொரு வினாவிற்குள் செல்வோம். நீங்கள் கடைக்கு செல்கின்றீர்கள். கடையில் இருக்கின்ற விலைப்பட்டியலை பார்க்கின்றீர்கள். அதில் அரிசி 1 கிலோகிராமின் விலை ரூபாய் 85 என காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் 6 கிலோகிராம் அரிசினை பெற்றுக்கொள்வதற்கு செலுத்த வேண்டிய முழு பணத்தொகையை காண்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். கடையில் 1 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 85 என காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் 6 கிலோகிராம் அரிசியினை பெற்றுக் கொண்டால் அதற்காக நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தொகை யாது என்பதனை எவ்வாறு கண்டறியலாம்? அதற்கு நீங்கள் 85 ஐ 6 ஆல் பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு பெருக்கும்போது 5 × 6 = 30, 30ற்கு பூஜ்ஜியத்தினை கீழே எழுதிவிட்டு மேலே 3 போட்டுக் கொள்கின்றீர்கள். அடுத்ததாக 8 ஐயும் 6 ஐயும் பெருக்கும் போது 8 × 6 = 48, 48 உடன் 3 கூட்டும் போது 51. ஆகவே 6 கிலோகிராம் அரிசியினையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தொகையானது ரூபாய் 510 ஆகும். ஆம் மாணவர்களே, அதேபோல பெருக்கல் தொடர்பான பண கொடுக்கல் வாங்கலிற்கு இன்னும் ஒரு உதாரணத்திற்குள் செல்வோம். நீங்கள் கடைக்கு செல்கின்றீர்கள். அந்த கடையில் கடலை ஒரு கிலோகிராம் ரூபாய் 210 சதம் 75 என காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் 3 கிலோகிராம் கடலையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த 3 கிலோகிராம் கடலைக்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தொகை யாது என்று ஒரு வினா வழங்கப்பட்டால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரூபாய் 210 சதம் 75 மூன்றால் பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு எழுதி பெருக்கும் போது உங்களுக்கு விடையாக ரூபாய் 632 சதம் 25 விடையாக கிடைக்கப்பெறும். ஆகவே அந்த 3 கிலோகிராம் கடலைக்குமான மொத்த விலையானது ரூபாய் 632 சதம் 25 ஆகும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயங்களில் வகுத்தல் தொடர்பான சில வினாக்களுக்குள் செல்வோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் தேயிலை 1 கிலோகிராமின் விலை ரூபாய் 600 ஆகும். 250 கிராம் தேயிலையின் விலை யாது என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 1 கிலோகிராம் தேயிலையின் விலை ரூபாய் 600, 250 கிராம் தேயிலையின் விலை யாது? இதற்கு நீங்கள் கிலோகிராம் கிராம் தொடர்பான விடயங்களில் பூரணமான விளக்கத்தினை பெற்றிருக்க வேண்டும். அதனையும் சற்று ஞாபகப்படுத்திவிட்டு இந்த வினாவிற்குள் செல்வோம். 1 கிலோகிராம் எனும்போது அதில் 1000 கிராம்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஆகவே 1 கிலோகிராமில் 250 கிராம்கள் 4 காணப்படும். அந்த வகையில் 1 கிலோகிராம் தேயிலையின் விலை 600 எனின், 250 கிராம் தேயிலையின் விலையை காண்பதற்கு 600-னை 4 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது விடையாக ரூபாய் 150 பெறப்படும். ஆகவே 250 கிராம் தேயிலையின் விலையாக ரூபாய் 150 காணப்படும். அதேபோல 200 கிராம் தேயிலையின் விலை யாது என்றும் ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் 1 கிலோகிராமில் 200 கிராம்கள் 5 காணப்படும். ஆகவே 600-னை 5 வகுக்க வேண்டும். அவ்வாறு 600-னை 5 வகுக்கும் போது விடையாக ரூபாய் 120 பெறப்படும். ஆகவே 200 கிராம் தேயிலையின் விலை ரூபாய் 120 ஆகும். ஆம் மாணவர்களே, அதேபோல இன்னும் ஒரு உதாரணத்திற்குள் செல்வோம். அந்த வகையில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது 8 மாம்பழங்களின் விலை ரூபாய் 144 ஆகும். 8 மாம்பழங்களின் விலை ரூபாய் 144 ஆகும். ஆகவே 1 மாம்பழத்தின் விலை யாது என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? 144-னை 8 வகுக்க வேண்டும். அவ்வாறு 8 வகுக்கும் போது உங்களுக்கு விடையாக ரூபாய் 18 பெறப்படும். ஆகவே 1 மாம்பழத்தின் விலையானது ரூபாய் 18 ஆகும். ஆம் மாணவர்களே, இவ்வாறான பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வகுத்தல் பெருக்கல் தொடர்பான வினாக்களுக்கு சரியாகவும் இலகுவாகவும் விடையளிக்க வேண்டுமெனின் வாய்ப்பாடுகளை நன்றாக மனனம் செய்திருத்தல் வேண்டும். ஆகவே தினமும் வாய்ப்பாடுகளை மனனம் செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். புலமை பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் தினமும் பயிற்சிகளில் ஈடுபடுதல் வேண்டும். பயிற்சிகளில் ஈடுபடுவதன் ஊடாகவே பகுதி ஒன்று வினாத்தாளிலும் பகுதி ரெண்டு வினாத்தாளிலும் கூடுதலான புள்ளிகளை பெற்று சித்தியடைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே இன்று நாம் படித்த அந்த பணம் தொடர்பான விடயங்கள் தரம் 5 பாடநூலில் 11வது பாடமாக 50வது பக்கத்திலும், அதேபோல பணம் 2 என்ற பாடத்தலைப்பின் கீழ் 20வது பாடத்தில் 99வது பக்கத்திலும் காணப்படுகின்ற பயிற்சிகளை எடுத்து அதனை எழுதி மீண்டும் செய்து பார்ப்பதனூடாக பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயங்களில் கூடுதலான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகவே இன்றைய இந்த கல்வி நிகழ்ச்சி முடிந்ததன் பிறகு நீங்கள் நான் கூறிய தரம் 5 பாடநூலில் உள்ள பணம் 1 பணம் 2 என்ற தலைப்புகளின் கீழ் காணப்படுகின்ற பயிற்சிகளை கட்டாயமாக செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இதுவரை தரம் 5 கணித பாடத்தில் பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பாடத்தில் பூரண விளக்கங்களை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். தரம் 5 பாடப்புத்தகத்தில் உள்ள பணம் எனும் பாடத்தின் பயிற்சிகளை செய்யுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்வதோடு தொடர்ச்சியான பயிற்சிகளில் ஈடுபடுவதன் ஊடாகவே அதிகமான விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் இவ்வாய்ப்பினை வழங்கிய ஊவா சமூக வானொலி குருகுல நிகழ்ச்சிக்கும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவிக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே. யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.